ராஜா நீர் செய்த நன்மைகள் அவையன் நீ முடியாதப்பா. ஏறெடுப்பும் நன்றி பலே என் ஜீவ நாளெல்லாம். மரணத்தில் இறங்கியவர்கள் உங்களை துதியார்கள் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் மரணம் சந்திக்கும் வரை உங்களை நாங்கள் துதிப்போம், உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம், உங்களை நாங்கள் உயர்த்துவோம், உங்களுடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம், நீ செய்த நன்மைகளை அனுதினமும் நினைப்போம். ஆண்டவரே, நாங்கள் மரணத்தில் இறங்கும் வரைக்கும் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு நன்றி உண்டாவதாக உண்டாவதாக. உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை நடத்தி வந்ததுக்காய் நன்றி. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே எங்களை காத்த தேவனுக்கு இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எங்களை இதுவரைக்கும் அவருடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்ததை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நம்ம மத்தியிலே, சபையிலே, வீடுகளிலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக மன்னிப்பின் தலைப்பிலே நான் நம்புகிறேன் மூன்று செய்திகள் மன்னிப்பின்ற தலைப்பிலே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அதன் ஒரு சில பகுதிகள் என்னிடத்தில் இருக்கிறபடியினால் அதை தொடர்ந்து பேசி இந்த நாளில் முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது மன்னிப்பென்று சொல்லிச்சினால் புதிய மனிதனை அணிந்து கொண்டவர்கள், புதிதான மனிதனை அணிந்து கொண்டவர்கள், தரித்துக் கொண்டவர்கள், பழைய மனிதனை கலைந்து விட்டு புதிதான மனிதனை அணிந்து கிறிஸ்து இயேசு ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். எபேசியர் 4 திருப்பிக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக அந்த வசனங்களை வாசித்து நான் இன்றைய நான் செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். எபேசியர் 4:22 முடியும் வரைக்கும் சீக்கிரம் வாசிப்போமா?
அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோச போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை கலந்து அவனவன் புறருடனே மெய்ய பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரியாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோசனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பகுதி, இதை வாசித்துக் கொண்டே இருக்கலாம் போல எனக்கு தெரிகிறது. ஆனாலும் புதிதாக அந்தப்படி முந்தின நடக்கையில் கூறிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு இந்த செய்தியை ஆரம்பித்து அல்லாஹ்விட்டா சிந்தனைக்கு எடுத்து நான் ஆயத்தப்படுத்தின பொழுது இந்த காலகட்டங்களை நான் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தேன். இன்றைக்கு நாம் நிற்கிற காலங்கள் இவைகளுக்கு மிகவும் முக்கியம். ஏனெனில் இன்றைய நாளிலே நான் செய்தியாக பார்க்க போகிற அந்த அந்த சம்பவத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விசாரிக்கிறவராய் வருகிறவர், நான் விசாரிக்கிறவராய் வருகிறவர். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புதிதான மனிதனை தரித்திருந்தால் நாம் தேவ சாயல் உடையவர்களாய் இருந்தால், நான் முதலாவது மன்னிப்பை குறித்து பேசுகிறேன், பிரசங்கம் பண்ணினதுதான் சீக்கிரத்தில் கடந்து செல்லுகிறேன். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எபேசியர் நிருபத்திலே இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளான மனிதன், நாம் புதிதான கிறிஸ்துவின் சாயலை கொண்ட மனிதன் உடையவர்களாய் இருக்கிறோமா என்பது இந்த காலகட்டத்திற்கு நாம் நம்மளை ஆராய வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனெனில் நான் அன்று பேசியதை திரும்பவும் பேசுகிறேன், இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் அநேகர் மறைத்துக் கொண்டு போகிறார்கள். நம்முடைய கரத்தில் ஒன்றும் இல்லை என்பதை இன்றைக்கு காலம் நமக்கு நிரூபிக்கிறது. அப்படி இருந்தும் தேவ பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய சாயலை கொண்ட நாம், புதிதான மனிதனை தரித்துக் கொண்ட நாம், கர்த்தருக்கு வேலை செய்கிற நாம், தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற நாம், அவருடைய மனிதனை, புதிதான மனிதனை, புதிதான சாயலை தரித்திருந்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிதா நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பது சத்தியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் ஆரம்பத்திலே நான் உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் இருதயத்துக்கும் ஒரு கேள்வியை வைக்கிறேன். இன்றைக்கு நாம் மன்னியாத விதத்தில், மற்றவர்களை மன்னியாத விதத்தில் கசப்பான இருதயம் உள்ளவர்களாய், பாரமுள்ள இருதயம் உள்ளவர்களாய், கல்லான இருதயம் உள்ளவர்களாய் நாம் மரித்தால் தேவனை நாம் சந்திக்க முடியுமா என்பது உங்கள் உள்ளத்திலே கேள்வியாக இருந்தால் இந்த நாளிலே உங்களுக்கு இது பிரயோஜனமாகி இருக்கும். ஒரு செய்தி கொடுத்து விடலாம், நாலு வார்த்தைகள் சேர்த்து ஒரு செய்தி கொடுத்து விடலாம், ஆனால் அது நம் வாழ்வில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது நம் வாழ்விலே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். காலங்களுக்கு முன்பதாய், வருஷங்களுக்கு முன்பதாய் என்னுடைய இருதயத்தை யாராவது திறந்து பார்த்திருந்தால் நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீர்கள். காலங்களுக்கு முன்பதாக நம்முடைய வயதுக்குரிய நாட்களிலே நம்முடைய இருதயத்தை நீங்கள் திறந்து பார்த்திருந்தால் கசப்பும் வேரும் கொண்ட இருதயத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு காலங்கள் சிலவற்றை கற்பிக்கிறது, இன்றைக்கு இயற்கைகள் நமக்கு சில காரியங்களை சொல்லித் தருகிறது, இன்றைக்கு நமக்கு காலகாலமாக இந்த வசனங்களை வாசித்தாலும் காலங்களும் நேரங்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் நாம் திரும்ப வேண்டிய இடத்தில் திரும்பாவிடில் இன்று கர்த்தருக்குள் நாம் நித்திரை அடைந்தால் கர்த்தரை நாம் சந்திக்க முடியுமா என்பது இந்த பிரதான கேள்வியாக. மன்னிப்பில்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவமே கிடையாது. மன்னிப்பில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவமே கிடையாது. மன்னியாத ஒரு இருதயம் தேவன் வாசம் பண்ணவே முடியாது என்பதற்கு சத்தியம் ஏராளமும் தாராளமுமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புதிதான சாயல், கிறிஸ்துவின் சாயல், தேவனுடைய சாயலை தரித்தவர்களா என்பது இன்று என்னுடைய பிரதான கேள்வியாகும். இதை வாசித்து அங்காலே நீங்க பாத்தீங்கன்னா நாம் எங்கள் அவயங்களாய் இருக்கிறோம், கோபம் கொள்ளுங்க தாராளமாய், ஆனால் பாவம் செய்யாதீங்கப்பா, பாவம் செய்யாதீங்க. அல்லேலூயா என்று சொல்லி எபேசியர் நிருபத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் மிகவும் அருமையானவைகளாக இருக்கிறது. 29வது வசனத்தை வாசிங்கள், எல்லாம் வாசிக்க விருப்பம் முடிந்த செய்தி அல்லவா, வாசிங்கள்.
கெட்ட வார்த்தை ஒன்றும்
போகிறேன், வாசிங்க, யா வாசிங்க.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோசனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
பிரியமானவர்களே, புதிதான மனிதன், தேவனுடைய சாயல் உள்ள மனிதன், அந்த ஆவியை தரித்திருக்கிறவர்கள் பேச வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது என்னவெனில், அது பக்தி விருத்தியை மற்றவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். சுத்தமான வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது மற்றவர்களை கட்ட வேண்டும், அது மற்றவர்களை நடத்த வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிதாவாகிய தேவன் நம்மை மன்னித்தது போல இதை நேற்றைய நாளில் இன்று காலையிலே வாசித்து வாசித்து பார்த்த பொழுது, நான் ஒரு நாள் கிறிஸ்துவண்டை வந்த பொழுது நான் எந்த நிலைமையிலே கிறிஸ்துவண்டை வந்தேன் என்பதை குறித்து சிந்தித்தேன். நான் ஒரு நாள் கிறிஸ்துவண்டை வந்த பொழுது நான் பரிசுத்தவானாக வரவில்லை, நான் பரிசுத்தவானாக ஆலயத்துக்கு வரவில்லை, நான் பரிசுத்தமானாக கிறிஸ்துவண்டை வரவில்லை, நான் பரிசுத்தவானாக இருந்தால் கிறிஸ்து எனக்கு தேவையில்லை. நான் வந்த பொழுது இயேசு ஆண்டவர் கர்த்தர் என்னை எப்படி அணைத்தார் என்பதை இன்றைக்கு இந்த நாளிலே நம் உள்ளத்திலே நம் சிந்தனைக்கு கொண்டு வந்தால் அது நலமாக இருக்கும். இந்த செய்தியை நாம் பரிபூர்ணப்படுத்துவதற்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கைகளை கொஞ்சம் சிந்தித்தால் நலமாக இருக்குமே. நாம் கடந்த காலங்களில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைகளை தூக்கி வைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மறக்க வேண்டியவைகளை மறக்க வேண்டும், மறக்க கூடாதவைகளை மறக்க கூடாது. ஆனால் தேவ பிள்ளைகள் மறக்க வேண்டியவைகளையே மறவாமல் வைத்திருப்பது அது வழக்கமாக மாறுகிறது. நான் பாவியாக தேவனுடைய சமூகத்தில் வந்த நாட்களை அனுதினமும் தேவ சமூகத்தில் வைத்து நன்றி சொல்ல வேண்டும், அதை நினைக்க வேண்டும், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு நாம் நன்றி என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் நான் அவரிடத்திலே வந்த பொழுது பாவியாய் வந்தேன். பாவமா? அதெல்லாம் ஒன்றுண்டா சொல்ல முடியுமா பிரதர்? நான் என்ன செய்தேன், எப்படி பாவம் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் யோசிப்பது, செயல்முறையிலே செய்தால்தான் பாவமா, செயல்முறைகளிலே செய்தால்தான் களவெடுத்தால்தான் பாவமா? இல்லை, சிந்தனை என்பது இங்கு இருக்கிற சிந்தனை, இப்ப பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுதே எத்தனை நாடு கடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு இருதயம், ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார். இங்க இருந்து அது பாய்ந்து போய்விடும். சோ பாவத்தை குறித்து வேண்டும் என்று சொன்னால் என்னும் ஒரு தடவை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆனால் நாம் கிறிஸ்துவண்டை வருகிற பொழுது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை மன்னித்த நாட்களை நினைத்து நாம் புதிதான மனிதனை, புதிதான ஆவியை, தேவனை தரித்துக் கொண்ட நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ளே மன்னிக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே பிரியமானவர்களே, திரும்பவும் கேட்கிறேன், இன்று இரவு இந்த நாளிலே நான் ஒருவரை மன்னியாமல் கிறிஸ்துவுக்குள் மறித்தால் தேவனை சந்திக்க முடியுமா? எல்லாரும் வேதம் வாசிக்கிற நாங்கள் இல்லையா? இன்றைக்கு நீங்கள் சிந்தியுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கிறவைகள் உங்களுக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலே நன்மை உண்டாக நான் பேசுகிறேன். ஏனெனில் இப்படிப்பட்ட செய்திகள் கிறிஸ்தவம் உண்டான நாளில் இருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. இது எல்லாம் வானத்தில் இருந்து நமக்கு இரவோடு இரவாக கொடுக்கப்படுகிற செய்திகள் அல்ல. ஆதியாகமத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் மன்னிப்பை குறித்த பிரசங்கம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் ஒரு சபைக்கு எத்தனை தடவை மன்னிப்பை குறித்து பிரசங்கம் உருவாக்கப்படுகிறது தெரியுமா? எத்தனை ஊழியர்கள் மன்னிப்பை குறித்து சபை, ஒரே சபைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே எங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பார்ப்பது நமக்கு நாளைய நாளுக்கு அது நன்மையாக இருக்கும். இது முதலாவது பகுதியாக, புதிதாக கர்த்தருடைய சரீரத்தை தேவனுடைய ஆவியை தரித்துக் கொண்ட மனிதன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது யோசேப்புடைய வாழ்விலே நடந்த சம்பவத்தை வைத்து ஒரு செய்தி என்று கொடுத்தேன். யோசேப்பு அதில் எனக்கு அருமையான ஒரு ஒரு காரியம் என்னவெனில், 39 அதிகாரம், ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் அங்கே பல வார்த்தைகளை நாம் பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 39:1 வாசியுங்கள்.
யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலியாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு.
அப்படியே இருங்க, பாத்தீங்கன்னா முதலாவது நான் பார்த்தேன், கிறிஸ்துவின் ஆவியை, புதிதான ஆவியை, பழைய மனிதனை களைந்து விட்டு புதிதான ஆவியை, மனிதனை தரித்துக் கொண்ட மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவாகிய தேவன் எங்களை மன்னித்தது போல மன்னியுங்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லால் அநேக இடங்களில் பார்க்கலாம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். எனக்கு பிடிச்ச வசனமும் சிந்திக்க வேண்டிய வசனமும் இது. யோசேப்போடு யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். ஆண்டவர் இருந்து எல்லா காரியத்தையும் நன்மையாக்கினார். ஆனா அவன் கடந்து வந்த பாதைகளை நாம் பார்த்தால், சொந்த சகோதரர்களாலே ஒதுக்கப்பட்டு, தள்ளிவிடப்பட்டு, விற்கப்பட்டு, குளியில் போடப்பட்டு, பாவத்தில் அவன் தன் வாழ்க்கையே தேவனை விட்டு பிரிந்து போகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ஜெயில போடப்பட்டு உன்னதமான ஒரு நிலைமையிலே வந்து இருந்த அந்த நாட்களிலே தன் சகோதரர்களை மன்னித்து, தன் சகோதரருடைய பஞ்சத்தில் இருந்தவர்களை காப்பாற்றி, அவர்களுக்கு நன்மை செய்தான் என்று சொல்லி ஒட்டுமொத்த கதைகளையும் நாம் பார்க்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவெனில், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே அநேக தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறாரப்பா, தேவன் நேற்று என்னோடு பேசினார், கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார், தேவன் எனக்கு இதை சொன்னார் என்று சொன்னா, நீ நான் யோசேப்பு மன்னித்தது போல. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா, இன்னைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தாப்பா, வேத தூக்குறவ எல்லாமே கிறிஸ்தவன் தான், எல்லாமே கிறிஸ்தவன் தான். ஆனா கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறாரா? எல்லாரும் கையெழுத்து நாம சொல்லுவோம். அப்படியானா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அவனுடைய நடைமுறை எப்படி இருந்தது? உன் நடைமுறை, என் நடைமுறை இப்ப எப்படி இருக்கிறது? பிரியமானதே, என்னுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி நான் அப்பொழுது பேசுகிற பொழுது சொன்னது என்னவெனில், ஒரு மனிதனை குறித்து கசப்பும் மன்னியாத தன்மைகளும் நம்முடைய இருதயத்திலே இருந்தால் நம் வாழ்க்கையிலே அறவாசியை நாம் இழந்து விடுவோம். எனக்கு தெரியாது நீங்க எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்றீங்கன்னு சொல்லி. ஒரு மனிதனுடைய மனிதனை மன்னியாமல் அவளுடைய கோபம் கொண்டு நம்முடைய இருதயத்தை நிறைத்து வைத்திருந்தால் 2 நாள் சமாதானம் நம்மகிட்ட இருக்காது. அனுபவ ரீதியான காரியங்கள் சிந்தித்தீர்களேயானால் பிடித்துக் கொள்வீர்கள். ரெண்டு பேரோடு சண்டை போட்டு மன்னியாமல் அதை இருதயத்தில் வைத்து 2 இரவு நித்திரை கொள்ளாமல் அலைந்து திரிகிறது தான் இன்றைக்கு கிறிஸ்தவமாக இருக்கிறது. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். என்னோடு தேவன் இருக்கிறாரா? சொல்லப்பா. அப்படியானால் யோசேப்பு மன்னித்தது போல நாம் மன்னிக்க கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த செய்தி பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு நான் இந்த செய்திகளை குறித்து ஒருவரோடு பேசுவதுண்டு. அவர்கள் முதல்ல கேட்டார்கள், நீ எல்லாரையும் மன்னித்து விட்டியான்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணினது நீ இந்த கேள்வியை கேட்பதற்கல்ல, விளங்குறதா என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி. நான் எனக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது, அதை பிரசங்கித்தேன். ஆனா நீ அதை என்னட்டு கேட்பதற்கு நான் பிரசங்க, அவரை நண்பராக இருந்தபடினால பேசினேன். அப்படி கேட்க நீ பேசாமல் இரு, என்ன அர்த்தம் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீங்க சபையில யார் இடத்துல இன்னைக்கு கேட்டாலும் சொல்லுங்க, இன்னைக்கு ஆமென் என்று எத்தனை பேர் எழுதுறாங்களோ தெரியாது. இந்த யூடியூப்ல கீழே ஆமென், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆமென், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆமென். அப்படியானால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தது உண்மை, அவன் உன்னத நிலைமைக்கு சென்றது உண்மை, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த இதை மாத்திரம்தான் பார்ப்பது. அடுத்த பகுதி என்ன தெரியுமா? அவன் தன் சொந்த சகோதரர்களை மன்னித்து மன்னித்தது மாத்திரமல்ல ஆசீர்வதித்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது, கடந்த முறை வாசித்து பேசின பொழுது ஆசீர்வதித்தான். எது அவன் இருந்த காலம் இருக்கு பாரு, அரட்சியான துன்பமான பஞ்சமான காலத்தில் அவன் தன் சகோதரர்களை ஆசீர்வதித்தான். நீங்க நியாயத்தின்படி பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் அவன் சகோதரர்கள் செய்தது அநியாயம், நியாயமானது. அவன் தேவனிடத்தில் முறையிட்டிருந்தால் கர்த்தர் சொல்லி இருப்பார், இவர்கள் செய்தது தவறு சொல்ல மாட்டாரா, செய்தது அவங்க தவறு தானே. ஆனா ஒரு தேவனுடைய மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய சுபாவம் என்னவெனில், அவன் அநியாயமாக என் மீது நடந்து கொண்டாலும் அவனுக்கு நன்மை செய்கிறது தான் சுபாவமாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து கடைசியிலே சொல்லப்படுகிறது, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. யோசேப்பு யாரு? கனிதரும் திராட்சை செடி. அவருடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை பழம் சாப்பிட்டு அதுக்கு இனிமை என்ன? அது பழம் காய்த்து கொந்தளித்து இருக்கிற பொழுது மரத்தை பார்த்தால் அது அருமையாக இருக்கிறது, அது படருகிறதாக இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல தடவை யோசேப்பின் சம்பவங்களை வாசித்து விட்டோம், ஆனால் என்னத்தை கற்றுக்கொண்டோம், என்னத்தை கற்றுக்கொண்டோம்? இத்தனை வருஷம் நாம் எத்தனை கற்றுக்கொண்டோம் அதை சிந்தியுங்க. யோசேப்பு அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். எனக்கு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் அநேகர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். நேற்று இரவு என்னோடு கர்த்தர் பேசினார், நேற்று எனக்கு இந்த வார்த்தையை அனுப்பினார், தேவன் எனக்கு இதையெல்லாம் சொன்னார், தேவன் எனக்கு இதையெல்லாம் செய்தார் என்று சொல்லுகிற உன்னிடத்திலே நான் கேட்பது என்னவெனில், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனுடைய மறு சுபாவம் எப்படி ஆச்சு தெரியுமா? அவன் தன் சகோதரர்கள் செய்த அநியாயங்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்தான். நமக்கு மன்னிக்கிற இருதயமே கடினமாக இருக்கிறது, ஆசீர்வதிக்கிற இருதயம் நமக்கு இருக்குமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கப்பட்டு ஆராயப்பட்டால் அது நலமாயிருக்கும், நமக்கு அது நலமாயிருக்கும், நம் வாழ்வுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்படியே மூன்றாவது காரியம் என்னத்தை குறித்து பேசினேன் தெரியுமா? அவன் புத்தி தெளிந்த பொழுது, நான் அந்த அது அந்த செய்தியின் தலைப்பம் மனம் திரும்புதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பேசினேன். மனம் திரும்புதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது, விளங்குறதா? மனம் திரும்புதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. லூக்கா 15:11 வாசிங்கள். லூக்கா 15:11 சீக்கிரம் வாசிங்கள், என் செய்திக்குள்ளே அடுத்ததாக கடந்து சென்று விடலாம். ஹல்லேலூயா. லூக்கா 15:11 வாசிங்கள் சீக்கிரம்.
பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களிலே அவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆசியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போயொட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்ற நிறைப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
அந்த 18வது வசனம் ரொம்ப அந்த சம்பவத்துக்கு அந்த 18வது வசனம் முக்கியம், அருமையானது. என்னவெனில், நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். சம்பவம் நல்லாக இருக்கிறது, கெட்ட குமாரன் சம்பவம் எல்லா மனதிலையும் பதிந்திருக்கிறது. ஆனால் அந்த கெட்ட குமாரன் ஒரு தடவை ஒரு சம்பவம் ஒரு நிலைமைக்கு வந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்த ஒரு மனிதன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்த ஒரு மனிதன், ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்த ஒரு மனிதன் என்று சொல்லி அவன் புலம்புறான். அவன் புலம்புறான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மனுஷன், நான் அன்றைக்கு பேசினேன், பரவாயில்ல, இந்த மனுஷன் ஆலயத்தில் இருந்தான், கர்த்தரோடு இருந்தான், தேவனோடு இருந்தான். திடீரென்று பார்த்தால் வழிக்கிட்டு தன் பாட்டுக்கு எங்கேயோ போய் எங்கேயோ நின்று ஏதோ செய்து ஏதோ நடத்தி முடித்து. ஆனால் நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்னவெனில், எவர்களெல்லாம் ஆலயத்தில் இருந்து போகிறார்களோ அவர்களை திரும்ப தேவன் ஒரு நாளுக்கு சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. நான் கவனித்திருக்கிறேன், அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி திரும்பி வருகிறவர்கள் கர்த்தருக்குள்ளே பலமடைகிறார்கள். திரும்ப அவர்கள் ரசித்து விட்டார்கள் ரெண்டையும். உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை கண்டு விட்டார்கள். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவது, இந்த வாலிப பிள்ளைகள் சில வேளைகளில் சில பேர் குழப்படி செய்கிறார்கள், அது என்று சொல்லி தாய் தகப்பன் எல்லாத்துக்கும் கர்த்தர் நேரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்பார். நாம அநேக இடங்களில் பிடித்து வைத்திருப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தில் பிடிப்பார். அவர்கள் சரியாக வளைக்கப்படுவார்கள், சரியாக வளைக்கப்படுவார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவன் சொன்ன பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாக என்று சொன்ன உடனே பிதாவாகிய தேவன் அந்த மனிதனை அணைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? போய்க்கு வஸ்திரத்தோட போனா, வரைக்கு வஸ்திரம் இல்லாம வாரான். எருசலேம்ல இருந்து எரியோக்கு போன மனிதனுடைய வாழ்வு பிசாசானவன் வஸ்திரத்தை கிழித்து அடித்தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் போகிற பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் முத்திரை மோதிரம் எல்லாம் அணிந்து கொண்டுதான் போகிறான். ஆனா வருகிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஒன்றுமே இல்லை, எல்லாம் பிசாசு புடுங்கி எடுத்து விடுவான். பாரு, இங்க அதான் நடந்தது. போனா இங்கேயோ போனா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை. எனக்கு இது வாசித்த பொழுது, சபையில இருக்கிற பொழுது சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு கொடுத்தா சாப்பிட தெரியாமல் இருக்குங்க. நிறைச்சு கழுத்து வரைக்கும் வசனம் கொடுத்தாலும் அதை அசதிப்படுத்தி அதை தள்ளிவிட்டு அது வேணாம் என்று சொல்லி போட்டு இருப்பது. ஆனா இங்க இவருடைய நிலைமை, சாப்பாடு இல்ல, ஆகாரமே இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்ல. அவன் தேடினாலும் கிடையாது, சாப்பாடு விரும்புற கிடைக்குது இல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நாட்களிலே சபைகளில் இருந்து போதிக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனத்தோடு கேளுங்க, விருப்பத்தோடு கேளுங்க. நீங்கள் அசட்டை பண்ணி அதை தள்ளிவிட்டால் நீங்கள் தேடினாலும் கிடைக்காத நாட்கள் உங்களுக்கு உருவாகும். ஒவ்வொரு பிரசங்கங்களையும் ஒவ்வொருவர் அவர்கள் ஆயத்தப்படுத்தி நேரங்களை எடுத்து நேரங்களை ஒதுக்கி அவர்கள் வந்து பிரயாசப்பட்டு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதி வைத்து ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்துகிறதுன்னு சொல்லி சொன்னால், நீங்க நினைக்கிற மாதிரி அது ஈஸியாக பிரசங்கம் பண்ணி விட முடியாது. அதற்கென்று அவர்கள் நேரம் ஒடுக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற நேரத்தை குறித்து பேசவில்லை, பிரசங்கம் ஆயத்தப்படுத்துவது என்பதற்கு நேரம் இருக்கிறது. நீங்கள் லேசாக இருந்து 5 நிமிஷத்தில் தள்ளிவிட்டு போய்விடுவீர்கள். ஆனால் அவன் வீட்டில் இருந்து மனத்தியால கணக்கு இரவில் நித்திரை கொள்ளாமல் இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும். ஆனா இவன் தூர போயிட்டான், எங்க எங்கேயோ போயிட்டான். பிரசங்கம் பண்ணினா அந்த பிரசங்கத்துக்கு நாலு கதை. அவன் எங்கேயோ போய் நின்று தர்றா பன்றிகள் சாப்பிடுகிறதும் கிடையாது. உனக்கு தான் சொல்ற, வசனத்தை இன்றைக்கு தள்ளிவிட்டால் நீ விரும்பினாலும் உனக்கு வசனம் கிடையாத நாட்கள் வரும். இவன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து, இன்றைக்கு அநேகருக்கு புத்தி தெளிவதில்லை, புத்தி கூட புத்தி நிறைய அவனுக்கு புத்தி. கர்த்தருக்கு சோத்திரம், அப்போவாதவனுக்கு புத்தி தெளிஞ்சுது. தெளிஞ்ச உடனே சொல்றான், நான் என் தகப்பன் போவேன், அவர் என் தகப்பன் பாரு, அவர் யாரு எனக்கு தகப்பன், நான் போவேன், நான் அவர்கிட்ட போவேன். வழிக்கிட்டு வர்றான். தகப்பன் தூரத்துல நின்று பார்த்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு வஸ்திரங்களை கொடுங்க, பாதரட்சிகளை கொடுங்க, மோதிரத்தை அணிங்க என்று சொல்லி அந்த மனிதனை திரும்பவும் மன்னித்தார். ஏன் தெரியுமா? அவன் புத்தி தெளிந்து, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொன்னான். பாருங்க, இதுல நான் அந்த கள்ளனை குறித்த சம்பவம் அதில் சேர்த்துக்கொண்டேன். அவன் மனம் திரும்பின உடனே பரலோகப்பா. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு கிடைச்சா நல்லதான சிலுவையில வச்சு வேணாம். இங்க எங்கேயாவது மூளைக்கு இருக்க நான் மனம் திரும்புற பொழுது டபார்னு கொண்டு போய் சேர்த்துருங்கப்பா பரலோகத்துக்கு. இது சிலுவையில வச்செல்லாம் சரிப்பட்டு வராது. பாருங்க, இன்னைக்கு இந்தியா தேசத்திலே பலர் கொலை செய்யப்படுகிறார்கள். கிறிஸ்தவத்தின் அடிப்படையிலே பலர் அடிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். மற்ற தேசங்களை குறித்து எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்தபடினாலே நான் பேசுகிறேன். மனம் திரும்பின உடனே ஆண்டவர் இன்னைக்கு என்னோட சேர்ந்து வா. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு இந்த நாட்களில் இப்பொழுது இங்கே இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். எவ்வளவு நலமாயிருக்கும். இது மூன்றாவது சம்பவம். எது? மனம் திரும்புகிற பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? மன்னிப்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து கணக்க பேசலாம், விரித்து பேசலாம். மனம் திரும்புகிற பொழுது மற்றவர்கள் மன்னிக்கிறது, மன்னிக்காதது, நான் மன்னிக்கிறது, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஒரு தேவ பிள்ளையுடைய சாயல் எங்கே அடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டுனால், மற்றவர்கள் நம்முடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, நான் அவர்களை மன்னித்து நடந்து செல்வது. விளங்குறதா என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி? ஏன்னா நாம மன்னித்தா மற்றவர்கள் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு, ஓகே பிரதர் நான் செய்தது தப்புன்னு சொல்றவர்கள் இருக்கிறார்கள். இப்ப யாராவதுன்னா, பிரதர் நான் செய்தது தப்பு என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்ற, ஓகே பிரதர் நானும் அதுல அப்படி இருந்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன். அதை குறித்து நான் பேசவில்லை. ஒரு தேவ பிள்ளை கட்டரனோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற மனிதன், தன் சகோதரர்கள் மனம் திரும்ப, அவங்க மனம் திரும்பினாங்களோ இல்லையோ, யோசிப்பு சொன்னா பாப்பா அவன் அணைத்துக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்தானா? அணைத்துக் கொண்டான். இன்றைக்கு எப்படி அணைத்துக் கொள்றது என்று எல்லாருக்கும் மறந்து போயிட்டது. கிறிஸ்தவத்திலே தேவ பிள்ளைகளுக்கு எப்படி அணைத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லி அது மறந்து போயிட்டது. ஆகையினால பிரியமானவர்களே, அவனுக்கு புத்தி தெளிந்தது. இது மூன்று விதமான மன்னிப்பை குறித்து நான் பேசினேன். இன்னைக்கு நாலாவது மன்னிப்பை குறித்து சீக்கிரத்திலே நான் பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு ஆறாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஒரு அருமையான ஒரு சம்பவம் உண்டு இருக்கிறது, அதை வாசித்து விட்டு நாம் தொடரலாம். மத்தேயு ஆறாவது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? 12வது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென் என்பதே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்.
திருப்பந்த வசந்த வாசிங்க.
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
15வது மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள், இது ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இயேசு ஜெபத்தை குறித்து நமக்கு கற்றுத் தருகிறார். இப்படி ஒரு விதத்தில் நீங்க ஜெபம் பண்ணலாம், இதை நீங்க உதாரணமாக கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எப்படி வைத்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இரண்டு மற்ற பக்கம் என்ன, மற்ற பகுதி என்ன? நாம் அவருக்கு அவர்களை மன்னியாதிருந்தால் தேவன் எங்கள் தவறுகள், எங்கள் பிழைகளை தேவன் எங்களுக்கு மன்னிக்க முடியாது. சிம்பிளான காரியம். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய வெளிப்பாடெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, தேவ ஜனங்களே, கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, போதகர்களே, நல்லவர்களே, நாம் மற்றவர்களை மன்னித்தால் தேவன் எங்களை மன்னிப்பார். இவ்வளவுதான். யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்து ஆசீர்வதித்தான். எபேசியர்ல சொல்லப்படும், நீங்க புதிதான ஆவியை, புதிதான மனிதனை தரித்துக் கொண்டு இயேசு நமக்கு பிதாவுக்குள்ளே மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். விளங்குறதா? விளங்குறதா? இது எத்தனை தடவை பிரசங்கிப்பது? இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அநேகருக்கு நாம செய்கிறது பள்ளி என்று எனக்கு நல்லாக தெரியும். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம செய்கிறவைகளை, நடந்து கொண்டவைகளை, பேசியவைகளை, எது என்னவோ, பிழை என்பதை உணர்த்துவதற்கு ஒரு நேரம் கர்த்தர் வைத்தே இருக்கிறார். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன். காலங்கள் கழிந்ததும் பிற்பாடு கூட அவர்கள் சிந்தித்து தலையிலே கை வைத்தது நாட்களை நாம் காணுகிறோம். நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாட்களிலே அநேகர் சிந்திக்கிறதுண்டு. ஏன்? மரணத்தின் தருவாயில் நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். சிந்தித்து தான் ஆக வேண்டும். நாம் நடந்து கொண்டு இருப்பது மரணத்தின் தருவாயிலே. பலர் பேசுகிறது, ஓ தலையிலே கை வைப்பார்கள் கிறிஸ்தவர்கள். இப்படி இருந்திருக்க கூடாது, தவறுதான். பிரச்சனை என்ன தெரியுமா இருக்குது? போய் அவர்களோடு பேச முடியல. இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை. என்ன தெரியுமா? நான் எப்படி போவது, நான் எப்படி பேசுவது, நான் எப்படி மன்னிப்பு கேட்பது, நான் எப்படி சாரி சொல்லுவது, நான் எப்படி அவங்களை தேடி போறது என்றதெல்லாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ என்னவாவது செய்து கொள், பரலோகத்துக்குள்ள நீ போவியா என்பது உனக்குத்தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். ஆகையினாலே மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தா உங்களுக்கு மன்னிக்கப்படும். விளங்குறதா? விளங்குறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் இருப்பார் இருப்பார். ரெண்டு வசனமும் கிளியராக எழுதப்பட்டிருக்கிறது. மேலே நோமலா எழுதினார், பின்னுக்கு நான் சொல்ல வர்றது அவர் திருப்பவும் எழுதி வச்சுக்கார். என்னவெனில் பிதா உங்களுக்கு மன்னியார் எப்பொழுது? நீ மற்றவர்களுக்கு மன்னியாது இருக்கிற பொழுது, நீ மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற பொழுது, நீ மற்றவர்களை மறவாது இருக்கிற பொழுது, தேவையில்லாதவைகளை மறவாது இருக்கிற பொழுது. உங்களுக்கு தெரியுமா, வேதத்துல நான் அநேக சம்பவங்கள் எடுக்க விரும்பினேன், நேரத்துக்கு ஒதுக்க சரி வராது இல்லையா. இயேசுவானவர் அநேக இடங்களில் வந்திருந்து சொன்னது என்ன தெரியுமா? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது, நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன். இன்னைக்கு கெட்டகுமாரனுடைய கதையில கூட மூத்தகுமாரன் செய்த ஒரு அநியாயத்தை போல ஒரு அநியாயத்தை நாம் காண. இன்றைக்கு அநேக மூத்த குமாரர்கள் தான் சபைகளில் இருக்கிறார்கள். அநேக மூத்த குமாரர்கள் இயேசுவோடு சபையில் இருந்து ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் அல்ல. ஆனால் அநேக இளைய குமாரர்கள் தூரத்தில் நின்று, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆண்டவரே, என்னை மன்னிக்க மாட்டீரா, என்னை மன்னிக்க மாட்டீரா, நான் பாவம் செய்துட்டேன், நான் தூர போனது உண்மைதான். இன்னைக்கு அநேகர் இந்த கொரோனா காலத்துல கிறிஸ்து விட்டு தூரத்தான் போறாங்க. இந்த கொரோனா காலத்துல சொல்றது சும்மா பக்தி உள்ள வார்த்தைகளை பேசிக்கொண்டு பார்த்தால் செயல்பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜபத்தை கட்டுக் கொடுக்கிற பொழுது என்ன சொன்னார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் உணர்வுள்ளவர்களாக இதை சிந்தித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லையோ இந்த வழக்கம் போல செய்தி கேட்டுட்டு நீ போறண்டா போய்க்க, உன் வாழ்வில் ஒன்றுமே நடவாது, ஒன்றுமே நடவாது, ஒன்றுமே நடவாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தா உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். எனக்கு அவர் மன்னிப்பார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மற்றவர்கள் பொலை செய்தார்களோ சரி செய்தார்களோ தவறு செய்தார்களோ தவறு செய்கிறீங்க, என்னுடைய வேலை ஒன்று இருக்கிறது. கண்டிந்து கொள்றதை குறித்து நான் பேசவில்லை, எச்சரிக்கிறதை குறித்து நான் பேசவில்லை. இவைகள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது, இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதன் தவறுகிற பொழுது ஒரு மனிதன் அவர்களை எச்சரிக்க வேண்டிய விதம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது. அதை குறித்து நான் பேசவில்லை. அவைகளுக்கு அங்காலே ஒரு காரியம் இருக்கிறது, அவைகளை நான் மன்னித்து தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி அவர்களை நடத்த வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பார்க்கக்கூடியது என்னவெனில், கவனிக்கக்கூடியது என்னவெனில், ஒருவன் தவறு செய்தால், ஒருவன் பிழை செய்தால், அவனுக்கும் கிறிஸ்தவுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நம்முடைய கண்கள் காண்கிறது, பார்க்கிறது. நான் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து. அவன் மனம் திரும்புகிறான், மனம் திரும்பாமல் இருக்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை, அது அடுத்த காரியம், அது அவசியம். அதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். நாம் என்ன செய்கிறோம், எங்களுடைய பக்கம் என்ன? நான் யோசிப்பா, கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா, நான் என்ன செய்கிறேன்? இந்த அநேக காரியங்களிலே அநேக தவறாக நடந்து கொள்ளுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன என்று சொல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் குடும்பங்களையும் சரி உறவுகளையும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதரர்களுக்குள்ளேயும் சரி, என்ன நடக்கிறது, என்ன சிந்திக்கிறார்கள்? இன்றைக்கு காலகாலமான பகைகள் குடும்பங்களுக்குள்ளே தாண்டவமாடுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள், ஊழியம் செய்கிறோம் என்கிறவர்கள், வேதத்தை கரைத்து கொடுத்தவர்களோட பேசாதிருங்கள். வேதத்தை கரைத்து கொடுத்து சிலதை அலாவிட்டு இருக்கு பாருங்க. இந்த கொரோனாவை விட இது மோசமான வருத்தம். மனம் திரும்புவதற்கு இடமே கொடுக்க மாட்டார்கள், தாங்கள் மனம் திரும்பவே மாட்டார்கள், தாங்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். நான் காண்கிறதை பேசுகிறேன், நாம் மனம் திரும்பினா நமக்குத்தான் ஆசீர்வாதம், அடுத்தவனே கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்பினா நமக்குத்தான் அது ஆசீர்வாதம். நான் மற்றவனை மன்னிச்சா அது எனக்குத்தான் ஆசீர்வாதம். ஆண்ட சொல்ற உன் ஜபத்தை நான் கேட்பேன், உன்னோட நான் பேசுவேன். எப்ப நீ மன்னித்த நீ இந்த பாரு நான் உங்களை ஒண்ணு கேட்கவா, இங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தரோட இன்னைக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு போய் ஜபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை அங்கீகரிப்பாரா என்பது கேள்வி. வசனம் வாசிச்சீங்க இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்பாக வேதம் இருக்கிறது, இதை பார்த்துக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் வீட்டிலே தனியே இருந்து முழிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லவா, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, நீ யாரோடையாவது ஏதாவது தவறு சூரியன் மறைறதுக்கு இடையில கிளியர் பண்ண விஷயத்தை, சரி அவனோடுதான் கிளியர் பண்ண இல்லையா, தேவ சமூகத்தில் இருந்து அழுது ஊற்று முதல்ல தேவன் சரிப்படுத்துவார். எது என்னவா இருந்தாலும் நாங்கள் போக வேண்டிய இடம் முதலாவது கர்த்தர் தானே, முதலாவது தேவன் தானே ஊற்று. இன்னைக்கு ஒரு சிலருக்கு வீடுகளில் இருந்து தங்கள் காரியங்களை பார்த்து தங்கள் காரியங்களை சரிப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே சரிப்படுத்தி உறவுகளை நீண்ட கால உறவுகளை சரிப்படுத்த முடியாமல் அலைந்து கொண்டு திரிகிறார்கள். ஆனால் நாம் நடந்து கொண்டு இருக்கிறது மரணத்தின் காலம். இதுதான் என்ன என் உள்ளத்துல வந்த இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்கு இதுதான் எனக்கு பேச வேண்டிய முக்கிய காரியம். இன்றைக்கு மறித்த என்னப்பா நடக்கும், இத்தனை வருஷ கால கிறிஸ்தவ ஓட்டம், இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டு இயேசு இயேசு என்று அலைஞ்சு திரிஞ்சு இத்தனை வருஷம் ஆராதனை செய்து என்ன பிரயோசனம், இருதயமோ ஏதோ ஒன்னத்தினாலோ நிறைந்திருக்கிறது, சில இருதயம் கல்லா போய் கிடைக்குது, கல்லாய் போயிருக்கிறது. இன்னைக்கு மறிச்சா என்ன நடக்கும் சொல்லு சொல்லு. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு காலத்துக்கு முன்பதாக என் இருதயத்தை திறந்து பார்த்தா நீ கட்டாயம் மயங்கி விழுந்தே இருப்பாய், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்றைக்கு உன் இருதயம் எப்படி இருக்கிறது, சிந்திப்பா சிந்தி சிந்தி சிந்தி. இன்றைக்கு என்னிடத்த இன்னைக்கு இந்த செய்தியை விட வேற செய்திகள் கொடுப்பதற்கெல்லாம் முயற்சி எடுத்தேன், எனக்கு இதுல பெரிய இது இல்லாதபடினாலே. ஆனால் எனக்கு அந்த செய்திகள் ஒன்றும் எனக்கு வரவே மாட்டேன், உள்ளத்தை நிறைக்கவே மாட்டேன்ட்டு. இது நான் மூன்று செய்தி கொடுத்திருக்கிற மன்னிப்பை குறிச்சு, இதை விட என்ன பெருசா கொடுக்க போறேன் இல்ல. இந்த காலம் எது, நாம் நின்று கொண்டிருக்கிற காலம் எது, நான் கர்த்தருடைய ஆவியாய் துக்கப்படுத்தாதீங்க இருங்க. இந்த காலகட்டங்களில் வீடுகளில் இருந்து கண்டதையும் செய்து கண்டதையும் வளட்டி கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதீங்க என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று பிரசங்கிக்க முயற்சி எடுத்தேன். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் இருதயத்தில் அமுக்கி வச்சுக்கொண்டு வீட்டில் இருக்காதீங்க, அதுல திமிரு செத்து போயிருவீங்க. உண்மையிலேயே சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, உன் இருதயம் ஃப்ரீயா இருந்தேன்னு வை, நீ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பா. இல்லையோ நிறைச்சு வை, எல்லாத்தையும் நிறைச்சு வை. இருதயத்துல கொரோனா பிடிக்குதோ இல்லையோ உன் இருதயம் இதனால தெரிக்கும் பாரு. எல்லாத்தையும் மறந்துடு, சந்தோஷமா இருப்பாய். எல்லாத்தையும் மறந்துடு. உங்களுக்கு தெரியுமா, இருதயம் தேவையில்லாததால நிறைஞ்சிருந்தா பக்கத்தில் இருக்கிறவங்களோட கடிச்சு முறாஞ்சி விழுவோம். தெரியுமா உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதா, எனக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று நிறைச்சு வச்சிருங்க, வீட்டுல கண்ட மாதிரி பேச தருங்க, கத்துவோம். ஏன் இருதயம் ஏதோ காரியத்தினால நிறைக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாற்றப்பட்டு விடுகிறது. இது உண்மை, இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லையோ எங்கேயாவது போகிற பொழுது அதற்குள்ளே நம்முடைய சிந்தனையை விட்டு ஏதோ செய்து கொண்டு இருப்போம். எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி, ஏதோ சிந்தனைகள் ஏதோ சிந்தனையாக மாறி ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருப்போம். ஏன், இருதயம் தேவையில்லாதவில்லால் நிறைந்திருக்கிறது. தேவையில்லாத தகுதியற்ற காரியங்கள்னாலே இருதயம் நிறைந்திருக்கிறது. ஆகையினால் இங்கே எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உம்முடையது. மனுஷனுடைய தம்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் நானும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டேன். இன்னைக்கு அநேகர் வந்து இந்த ஏழு தட எழுபது தரம் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று வைத்து சும்மா நம்ம பேசிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஆண்டவர் மன்னிப்பினுடைய ஆழத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அதனால நீ ஏழு தடவை எழுபது தடவை நீ புல செய்துட்டு வா என்பதை சொல்லுவதற்கு அங்கே அந்த வசனம் இல்லை. மன்னிப்பினுடைய ஆழம் எவ்வளவு, எவ்வளவு தடவை நாம் மன்னிக்க வேண்டும் உனக்கு சொல்லப்படுகிறது. நீ ஏழு தடவை எழுபது தடவை ஒருத்தரை மன்னி, ஆனால் நான் வந்து ஏழு தடவை எழுபது தரம் தவறிட்டு வருவதற்கு அந்த வசனம் இடம் கொடுக்கறதில்லை. வழங்குறதா என்ன சொல்லுகிறேன் சொல்லி, ஏழு தடவை எழுபது தரம் நீ உன் சகோதரனை மன்னி அது ஓகே, ஆனால் ஏழு தடவை ஏழு தர எழுபது தடவை நான் தவறுவதற்கு அந்த வசனம் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நாளை சண்டை பிடிச்சு போட்டு வந்து மன்னியும் 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 என்பதற்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லை, அவன் கேட்டா என் சகோதரன், என் சகோதரன் என்னிடத்துல வந்து கேட்டா நான் என்ன செய்வது? ஆண்டவர் ஆண்டவச்சிட்டான் ஏழு தடவை எழுபது தடவை அவனை மன்னி, அது பிரச்சனை. ஆனா உன் சகோதரன் ஏழு தடவை எழுபது தடவை சண்டை பிடிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று கொடுக்கப்பட்ட விசா கிடையாது, இது அனுமதி கிடையாது. இது பிரியமானவர்களே, ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே நாம் ஒருவரை மன்னிக்கிற பொழுது தேவன் எங்களை மன்னிப்பார். இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். எது? நான் மன்னிக்கிற பொழுது அவன் மன்னிக்கிறானே இல்லையோ, அது அடுத்த பிரச்சனை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் மன்னிக்க, இப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவன் மன்னிக்கிறானே இல்லையோ, அது அடுத்த பிரச்சனை. ஆனா இயேசு ஆண்டவர் என் பிழைகளை, என் அக்கிரமங்களை, என் தவறுகளை அவர் மன்னிப்பார். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த ஜபத்தின் சம்பவத்தின் முடிவிலே ஆண்டவர் மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்னவெனில், நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற பொழுது தேவன் எங்களை மன்னிப்பார். மன்னிப்பது என்பது கடினமான ஒரு சத்தியம். எனக்கு நல்லா தெரிந்துதான் பேசுறேன், ஏன்னா எனக்கே மன்னிப்புன்னு சொன்னா புரியவே புரியாது. மன்னிப்பு கேட்கறதும் புரியாது, புரியவே புரியாது. அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனா அது கிறிஸ்தவத்திலே அடைக்கப்பட்டதுண்டு, அன்பும் மன்னிப்பும் கிறிஸ்தவத்திலே அடைக்கப்பட்டதுண்டு. அதை நாம் தவிர்க்கவே முடியாது. அது ரெண்டும் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும் முடியாது, வாழவும் முடியாது. என்ன ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. மத்தேயு 18 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 23 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. அதுல மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு.
எப்படி எனில், பரலோ ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றிருந்து ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரல் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டியை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து, அவன் பட்ட கடனைகளை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவன் ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வம் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்.
அல்லேலூயா. இது மூன்று விதமாக இந்த சம்பவம் குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன், மூன்று பகுதிகளாக. இப்ப நீங்க திருப்பி 23 வசனத்திலிருந்து 27 வரைக்கும் வாசிங்க. முதலாவது பகுதியாக 23-27 வரைக்கும் வாசிப்போம்.
எப்படியெனில், பரலோ ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது.
ஒரு சம்பவம் உண்டு, என்ன? பரலோக ராஜ்யத்தில இருந்து ஒரு ராஜா கணக்கு பார்க்கிற ஒரு சம்பவத்தை இங்க நாங்கள் பார்க்கிறோம். எது? பரலோக ராஜ்யத்தில் இருந்து ஒருவர் வருகிறார். அதை திருப்பி வாசியுங்கள். அந்த வசனத்தை
எப்படியெனில், பரலோ ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது.
ராஜாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் வந்து நம்மிடத்தில் என்ன விசாரிக்க போகிறார்? கணக்கு விசாரிக்க போகிறார். என்ன கணக்கு? இதன் முடிவை பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சம்பவத்திலே மன்னிப்பை குறித்து பேசப்பட்டிருந்தாலும் மேல் வசனம் அருமையாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களையும் என்னையும் கணக்கு விசாரிப்பதற்கென்று ஒருவர் வருகிறாரா? அநேகருக்கு தாளாந்திகளை குறித்து அறிவு இருக்கிறது. ஊழியம் செய்யாவிட்டால், தாளாந்திகளை பிரயோஜனப்படுத்தாவிட்டால் என்று சொல்லி இவைகளை கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவு இருக்கிறது. அதனாலே அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், நல்லது. இங்கே அவைகளை குறித்து சொல்லவில்லை. இங்கே இந்த சம்பவத்தில் ஆண்டவர் வேறையொன்றை குறித்து பேசுகிறார், ஆனால் கடினமாய் பேசுகிறார். முடிவு பயங்கரமாக இருக்கிறது. ஊழியம் நீ செய்யாவிட்டாலும் ஆண்டவருக்குள்ள ஏதோ சொல்லிக்கல்ல, ஆண்டவருக்கு சொல்லிக்க இல்லாவிட்டால் நீ ஊழியம் எனக்கு வேணா ஆண்டவர் என்று விட்டுப்பா, அது வேற பிரச்சனை. ஆனா இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் தேவன் ஆண்டவர் கணக்கு பார்க்க வருகிறார். என்ன கணக்கு பார்க்க போறது? இந்த ஆறு நீர் கொடுத்த 5 தாலாந்து, நான் அதை கேட்க வரவில்லையே. இந்த ஆறு நீர் கொடுத்த அபிஷேகம், நான் அதை கேட்க வரவில்லையே. இந்த ஆறும் நீர் கொடுத்த வஸ்திரங்களை நான் பழுதற்றதாக காத்துக் கொண்டிருக்கிறேன், இல்லையே அதை நான் கேட்க வரவில்லையே. அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிங்க.
அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான்.
பரலோக தேவன், இதுதான் மேற்பகுதி. பரலோகத்தில் இருந்து வந்த ஆண்டவன் இயேசு ராஜா வந்து என்ன சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுத்தது எங்கே, உனக்கு நான் தந்தது எங்கப்பா என்று சொன்னா எல்லாரும் யோசிப்பார்கள் இல்லையா, என்னத்தை. ஆனால் இது முட்டும் பொழுது மன்னிப்பை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற வந்த ராஜா என்ன விசாரிக்க வருகிறார், ஜவாப்பா ரெண்டு பேரை பிடித்தான், ரெண்டு பேர் ஒருவரை பிடித்து, நீ என்னிடத்திலே வேண்டியதை ஒப்புக்கொடு, என்னிடத்திலே கொடுத்தது எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு என்று சொன்ன உடனே அவன் வந்து கதறுகிறான், கதறு கதறன்னு அந்த ஊழியக்காரன் கதறுகிறான். என்ன கதறுகிறான், என்னால முடியல. இந்த உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உண்மையிலேயே முடியவில்லை என்று சொன்னால் கர்த்தரை கவனிக்கிறவர், உண்மையிலேயே என்னால முடியாதது ஒன்று. இந்த வசனத்தின்படி அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதிருந்தபடியினால், கடன் வண்டி இருக்கிறான், பரலோக தேவனிடத்தில் கடன் வண்டி இருக்கிறான். என்ன கடன் தெரியுமா, மன்னிப்பென்கிற கடன் அவன் வேண்டி இருக்கிறான். ஆனால் அதை தீர்ப்பதற்கு அவனால முடியல, உண்மையிலேயே அந்த மனிதனுக்கு முடியல. அப்ப பரலோக தேவன் என்ன சொல்ற தெரியும், ஜவா இது ஓமையாக பேசுறேன், பொஞ்சாதி பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சு விற்று என்ன பண்றியோ ஏது பண்றியோ தெரியாது, சீக்கிரத்தில் கொண்டு வந்து என் கடனை அடை. சம்பவங்களை நன்று கொஞ்சம் இந்த நாட்கள் சீர்தூக்கி எடுத்து மனதில் வைத்து பார்த்தால் நமக்கு இவைகளை வாசிக்கிற பொழுது கொஞ்சமாவது நம்முடைய உணர்வுகள் இருதயங்கள் அந்த வசனத்துக்கு எங்களை விட்டு கொடுத்தா தான் நாம இந்த வசனத்துக்குள்ளே போக முடியும். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனிதன் நிக்கிறான், என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு இந்த கடனை தீர்க்க முடியல. ஆண்டவர் இறங்குகிறார், ஆண்டவர் இறங்குகிறார். நான் ஒரு நாள் வருகிற பொழுது ஆண்டவரே, என் பாவத்துக்கு பரிகாரம் என்னிடத்தில் இல்லை, என்னால முடியல, என்னை மன்னியும். 25-26 வாசிங்கள்.
கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு
கட்டளையிட்டான். நீதி உள்ள ஆண்டவன் பாரு, பொஞ்சாதி உன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு போடு, கடன் அடைக்கப்பட வேணும், அவ்வளவுதான், வேற என்ன எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு அநேகருடைய நீதிகள் இப்படித்தான் இருக்கிறது. வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கிறது, பலியா இரக்கமா சொல்லி, இன்னைக்கு அநேகருக்கு பலிதான் தேவை, பலி எல்லாருக்கும் விருப்பம், நியாயம் தீர்ப்புன்றது எல்லாருக்கும் விருப்பம். நீங்க நியாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும், தீர்த்துத்தான் ஆக வேண்டும், பேசித்தான் ஆக வேண்டும், நீங்கள் பிள்ளை என்று தெரிந்துமே பிள்ளை என்று சொல்லாமல் இருக்கிறீர்கள். ஒன்று பிள்ளை என்று சொன்னால் அதை பிள்ளை என்று சொல்லாமல் இருப்பதற்கு நமக்கு கர்த்தருடைய இருதயம் இருக்கிறது. அதனால நாங்கள் வெயிட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நாங்கள் காத்திருப்போம். பிள்ளை என்று சொல்லுவது ஈசி, இலகுவானது. ஒருவனை நியாயம் செய்வதும் இலகுவானது. ஆனால் இரக்கம் என்பது ஒன்று வேதத்தில் பெரிதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நாம் இன்றைக்கு வாழுகிறோம். இன்றைக்கு நியாயம் செய்தவர்கள் அநேகர். இந்த நாட்களிலே கண்ணீரோடு வீடுகளில் கதவை பூட்டி அழுது கொண்டு இருக்கிறவர்களை காட்ட முடியும், காட்ட முடியும். நியாயம் செய்வது கர்த்தரின்படி, வேதத்தின்படி, வேத வெளிச்சத்தின்படி. வேதத்தில் நாம் கடிந்து கொண்டு சிலவற்றை சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. அதை குறித்து நான் பேசவில்லை. எல்லாரும் அதுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு விசாரி இல்லை. வேதத்தில் சபையில காரியங்கள் சரிப்படுத்தப்பட விசாரிக்கப்படுவதற்கு தேவனுக்கு சபையிலே ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் உண்டு, கொடுக்கப்பட்டது. அதை குறித்து நான் பேசவே இல்லை. அது வண்டபுரம் நாளைக்கு பேசுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பரலோக தேவன் வந்து இறங்க சொல்லுகிறாரு, கொண்டு வா. அவன் சொல்றான், என்னால முடியலப்பா அன்பர், என்னால முடிஞ்ச நான் தந்துருவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆராய்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் விசாரித்து ஒவ்வொன்று கதைக்கிற பொழுது அது எவ்வளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது என்பது நமக்கு தேவை. சில காரியங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் நாம கர்த்தருக்குள்ளே விட்டு விடுவோம். ஏன்? அவரை போல நாம நடந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இங்க ஒரு ஊழியக்காரன் சொல்ற, என்னால முடியல. ஆண்டவர் செஞ்சவாறு பிள்ளைகள் உன் பஞ்சாதி எல்லாம் விட்டு போட்டு கொண்டு எனக்கு அட. அடுத்த வசனம் என்ன சொல்றது திருப்பி வாசிங்க.
இந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான்.
அருமையான ஒரு மேல் பகுதி ஒன்று பாருங்க. என் ஆண்டவர் மனம் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னிடத்திலையும் என்னிடத்திலையும் இந்த மனதுருக்கம் நிறைய இருக்க வேண்டும். இறங்குவது, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இறங்குவது நமக்கு வேண்டும். இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான் தெரியும், ஆண்டவர் அந்த அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து, என்னால முடியல ஆண்டவர். இன்றைக்கு தாழ விழுகிறது என்பது சும்மா காரியம் கிடையாது. அநேகர் எப்படித்தான் விழுகிறாங்களோ எனக்கு தெரியல. ஆனா இந்த மனுஷன் தாழ விழுந்து, ஏனிச்சுன்னா கடன் ஆண்டவர் சொல்லிவிட்டால் உன் பிள்ளைகள் உன் குடும்பத்தை எல்லாத்தையும் வித்து போட்டு எனக்கு கடனை நீ அழிக்க வேண்டும், என்ன அடைக்க வேண்டும், எனக்கு இதோ நான் வருகிறேன், கடன்களை நீ அடைத்துத்தான் ஆக வேண்டும். அந்த மனுஷன் தாழ விழுந்து, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் கொஞ்சம் பொறுமையாயிரும். அநேகருக்கு பொறுமையே கிடையாது. பொறுமையா இருப்பது என்பது பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் பேசாமல் இருப்பது. சரி, நான் பேசுகிறது என்று சொன்னா போலே நான் பேசக்கூடாது, நாம வெயிட் பண்ண வேண்டும். கொஞ்சம் காத்திருப்பது நல்லது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, காத்திருக்க வேண்டும். படபடன்னு பேசிவிடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. நாம வெயிட் பண்றதுல ஒன்றும் குறைந்து போக போறது கிடையாது, நல்லாகத்தான் செய்ய முடியும். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்த்து விடுகிறேன். கொஞ்சம் டைம் தாங்கப்பா ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் தாரு. இவன் தாழ்ந்து விழுந்து கதறியதை கண்ட கர்த்தர், இவன் தாழ விழுந்து அழுது புலம்பியதை கண்ட கர்த்தர், இவன் அழுது மனக்கசந்து தேவ சமூகத்தில் என்னால முடியல, என்னால முடியல என்று சொன்னதை கர்த்தர் கண்டு என்ன தெரியுமா சொல்றார், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். இந்த இந்த முதலாவது பகுதியிலே என்னை வையுங்கள், என்னை குறித்து பேசுகிறேன், வையுங்கள். ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னிச்சு, என் கடல்கள் எல்லாம் எனக்கு மன்னிச்சு என்னை விட்டீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல் பகுதி அருமையான பகுதி, முடிவு அருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது என்னிடத்துல கடன் வேண்டி ஒருவர் வருகிறார். எப்ப நான் இப்படி வைப்பமே, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அதை கர்த்தர் எனக்கு மன்னித்தார் கிருபையாக மனம் இறங்கி. இப்பொழுது இன்னொரு நபர் எனக்கு விரோதமாக ஒரு தவறு செய்தார் என்று வையுங்க, அப்பதான் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாம். இவர் எனக்கு விரோதமாக ஒரு தவறு செய்கிறார். இப்ப அடுத்த வசனங்களை வாசியுங்கள், 30 வரைக்கும் வாசியுங்கள்.
அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டியை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன்
பகுதி என்ன இருக்கு வாசிக்க வாசிக்க எனக்கு நல்ல சந்தோஷம். என்ன தெரியுமா, இப்ப என்னிடத்துல கடன் பட்டிருக்கான் ஒருத்தன், என் ஒருத்தன் எனக்கு விரோதமா ஒன்று செய்துட்டான். அதுல 28 வசனம் அருமையா இருக்கு. அப்படி இருக்கு அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருக்கிறவனாகிய தன் உடன் வேலைக்காரனிடத்தில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டை நெறித்தல் என்று சொல்லி நாங்கள் இங்கு பார்க்கிறோம். எனக்கு முதல் பகுதி வாசித்து இரண்டாவது பகுதி வாசிக்கிற பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு கொஞ்சம் சொற்ப நேரத்தில் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு மாறிவிடுகிறான். ஒரு கொஞ்சம் சொற்ப நேரத்தில் பிடித்து தொண்டை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். கொஞ்சம் கூட இரக்கமில்லாத ஒரு தன்மை. முன்பகுதியில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர் இறங்குகிறவர். ஹல்லேலூயா, ஆண்டவர் இறங்கி எனக்கு மன்னித்தார். இன்றைக்கு இன்னும் ஒருவன் இங்க பேசப்படுகிறது மன்னிப்பை குறித்து மாத்திரம்தான் இந்த உபமாக்கில். ஆனா 3 புரிவு. 1, ஆண்டவர் எனக்கு மன்னித்தார், என் கடன்களை மன்னித்தார், என் பாவங்களை மன்னித்தார், எனக்கு இறங்கினார். அதுல சொல்லப்படும் அவர் இறங்கினார், இறக்கத்தை விரும்புகிற தேவன் இறங்கினார். இப்பொழுது நானும் நெஞ்சை நிமித்தி விட்டு வந்து என்ன செய்கிறேன் தெரியுமா, என்னிடத்துல 100 பங்கு 100 தாளாந்து 100 பணம் வேண்டின ஒரு மனிதனை வைத்து அவன் தொண்டையில பிடித்து வைத்து, இன்னைக்கு அநேகர் நாம் தொண்டையில பிடிக்கிறோமோ இல்லையோ, உள்ளத்தினாலேயே அநேகரை நாம் தொண்டையிலே பிடிப்பதுண்டு. உள்ளத்தின் நோக்கங்கள் கத்தர் அறிகிறவர், சிந்தனைகள் மிகவும் முக்கியம். விளங்குறதா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சிந்தியாம போங்கப்பா. போகிற பொழுது மற்றவர்களை குறித்து ஒன்றும் சிந்தியாதீங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் கடினமானது பாருங்க, நடந்து போங்க. ஹல்லேலூயா, ஏதாவது ஒன்று சிந்தித்துக் கொண்டே இருப்பது, ஏதாவது ஒன்று மற்றவர்களை குறித்து யோசித்துக் கொண்டே இருப்பது கர்த்தர் காண்பார். ஹல்லேலூயா. 100 வெள்ளி காசு ஒருத்தன் பண்ண, நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வந்து இன்னும் ஒருதனை மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை, ஒரு உபமையிலே கர்த்தர் இயேசு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதை இந்த நாளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கேள்வி என்னவெனில், கர்த்தரிடத்தில் மகத்துவமான மன்னிப்பை பெற்ற நீயும் நானும், நான் பேசுகிறது வந்து, அதாவது அநேகர் சொல்லுவார்கள் அவர்கள் செய்தது பிழை என்று சொல்லி பேசுவார்கள், அதை குறித்து நான் பேசவே இல்லை. அவன் செய்தது புலியாகவே இருக்கட்டும், அது இல்லை இங்கு தேவ சமூகத்தில் பிரச்சனை. அவன் அநியாயம் செய்தது செய்ததாகவே இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய சாயலை தரித்த என்னுடைய சுபாவம் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. தேவனிடத்திலே வேதம் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எது ரட்சிப்பை கொடுங்கப்பா, அது ஓகே. இங்கே மன்னிப்பும் நமக்கு இலவசமாய்த்தான் கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதன் திரும்ப திரும்ப செய்கிறான், வை திரும்ப திரும்ப போல செய்கிறான், திரும்ப திரும்ப கடிஞ்சு விடுறான், திரும்ப திரும்ப உன்னோட அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுகிற நாள் ஒன்று வரும். ஏன், அவர் விசாரிக்க வருவாராம். பரலோகத்திலிருந்து ஒருவர் வருவார், விசாரிக்க வருவார், வழங்குறதா. ஆகையினால் அதை குறித்து நீ நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி மற்றவர்கள் செய்கிறது சரியா புலியாண்டு சிந்தித்து செயல்பட்டு மன்னித்திருந்தால் இதுவரைக்கும் தேவனுக்கு ஊழியம் யாரும் செய்யவே முடியாது, எவரும் செய்யவே முடியாது. ஊழியம் செய்கிறதுடைய ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது என்ன தெரியுமா, உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற அறிவு உனக்கு இல்லாவிட்டால் நீ ஊழியம் செய்யாதிருப்பது உனக்கு நல்லது. அதில் எந்த பிரயோசனமுமே கிடையாது. விளங்குறதா, எது நமக்கு விரோதமாக இருந்தாலும் அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விளங்குறதா, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், மன்னிப்பு என்பது மனுஷனுடைய சாயலிலே ஏற்றுக்கொள்ள முடியாதது உண்டு, மன்னிக்க முடியாதது உண்டு. இன்னைக்கு இயேசுவை போல மாறணும் என்று சொல்லித்தானே நம்முடைய நோக்கம் எல்லாம் இருக்கிறது. இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும், இயேசுவின் சுபாவம் நமக்கு வேண்டும், இயேசுவின் சுபாவம் நமக்கு வேண்டும். உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும். இதுவரைக்கும் கிறிஸ்துவின் சாயல்லே என்ன நம்முடைய வாழ்விலே இடம்பெற்றிருக்கிறது, எவ்வளவுத்திற்கு அவரை போல நாம் மாறியிருக்கிறோம் என்பதை சிந்தித்தால் நலமாயிருக்குமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அந்த ஊழியக்காரன் போய் மற்றவன் தொண்டை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, வா கொண்டு வா, நீ எனக்கு தர வேண்டிய பணம் எங்க, நீ எனக்கு கொடுக்க வேண்டியது எங்க. ஆண்டவர் தொண்டையில பிடிக்கல, ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து தொண்டையில பிடிக்கவே இல்லை. ஆனா இவன் செய்யறான், நான் போய் என்ன செய்யறேன், மற்றவன் தொண்டை பிடிச்சு வச்சு நிக்கிறேன், கொண்டு வாயா, எங்க என்னிடத்துல வேண்டியது என்ன, எனக்கு சொன்னது என்ன, எனக்கு தர வேண்டியது எங்க, நீ அப்படி சொன்னிய என்று சொல்லி அவன் தொண்டையை பிடித்து வைத்து கதறுகிற நேரத்தில், இது இரண்டாவது பகுதி, மன்னிப்பை பெற்ற நமக்கு அந்த மன்னிப்பினுடைய விலை அல்லாவிட்டால் அந்த மன்னிப்பினுடைய அந்த பாரம், அந்த மன்னிப்பினுடைய மகிமை தெரியாமல் நாம் நடந்து கொள்வது உண்டு. கிறிஸ்து எங்களை மன்னித்தார், இயேசு எங்களை மன்னித்தார், எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் அநியாயங்களை இயேசு எங்களுக்கு மன்னித்தார். இது அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சிந்திப்பதில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிந்திப்பது என்ன தெரியுமா, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். இது ரெண்டும் தான் நம்முடைய சிந்தனையில இருக்கிறது உண்டு, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். இன்னும் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறது, மற்றவர்கள் எல்லாம் பாவிகள், நான் தான் நீதிமான், நான் தான் பரிசுத்தவான், அப்படி சிந்திக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அதைவிட இம்மலான மற்ற கிறிஸ்தவர்களை விட நான் மேலானவன் நினைக்கிறவர்கள், பிரியமானவர்களே, அப்படி நீ நினைத்தால் தேவ பார்வையில நீ தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி வசனமே வாசிக்கிறது இல்லையா, வசனமே வாசிக்கிறது இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 28ல இருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான்.
இங்க பாத்தீங்க, மேல நீங்க பாத்தீங்கன்னா இவனு ஆண்டவருடைய காலில் விழுகிறான், எனக்கு கொஞ்சம் நேரம் தாருமாண்டவரேன்னு சொல்லி விழுகிறான். இதே காரியத்தை அந்த மனுஷன் இவன் காலில் விழுகிறான், அவன் கடன்கார அவனிட்டவன் அவனு அதே மாதிரி அவன் காலில் விழுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த மாலை வேளையிலே கொஞ்சம் நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு நலமாயிருக்கும், எனக்கும் அது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், அதை மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், அவர்களுக்கு உணர்த்துவது, அவர்களை கடிந்து கொள்வது, அதெல்லாம் வேற சத்தியம், அதை குறித்து நான் பேசவே இல்லை. இப்ப மாறி யோசிக்க கூடாது, ஓஹோ எவர் தவறு செய்தாலும் எவர் பிழை செய்தாலும் நீங்க மன்னிச்சுட்டு போறீங்களா, அந்த இதுல நான் பேசல. நமக்கு மன்னிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அதே வழியிலே கடிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது, அதே வழியிலே சீர்திருத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அநேகர் செய்கிறது என்ன தெரியுமா, மன்னிப்பது இல்லை, கடிந்து கொண்டு சீர்திருத்த நாம் முன் வருவது நல்லதல்ல, நல்லதல்ல. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அவன் காலில் விழுந்து கதறுகிறான், என்ன மன்னிப்பா, கொஞ்சம் நேரம் தான் செய்கிறேன். அவனோ 30வது வசனத்தை வாசிங்க,
அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளமும் அவனை காவலில் போடுவித்தான்.
என்ன ஒரு இருதயம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் இப்பொழுது வையுங்கள். கர்த்தர் நமக்கு மன்னித்திருக்க மற்றவர்களை நியாயம் செய்யாதருங்க. இங்க அவன் என்ன செய்றான் தெரியுமா, காவல்ல போடு, அவன் கடன் தர எப்படியா அவன் தர முடியும் கடனை, காவல்ல போடு. இந்த அநேகருடைய உள்ளம் இப்படிப்பட்ட சிந்தனைகளாலே நிறைந்திருக்கிறது. நியாயம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு, விசாரிக்க வேண்டும் மற்றவர்களை, சரியா பிள்ளையா கொண்டு வா. இது கர்த்தருடைய சாயலும் இல்லை, கர்த்தருடைய மனிதனும் இல்லை. அவனை கொண்டு போய் காவல்ல போட்டு அடைச்சாச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் கர்த்தர் நான் சொன்ன பொய் எனக்கு மன்னித்தார், நான் செய்த அநியாயத்தை எனக்கு மன்னித்தார், நான் செய்த அக்கிரமத்தை எனக்கு மன்னித்தார். ஒருத்தர் எனக்கு தெரியும், ஒரு சில விசுவாசிகள் சர்ச்சுக்கு வரையில்லைன்னு சொல்லிச்சுனா வேணுமெண்டே போய் சொல்லுகிறார்கள் எனக்கு நல்லா தெரியும், படம் ஓடு அப்படியே, ஆனா தொண்டையில பிடிக்க முடியாதப்பா. பரவாயில்ல, அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், போ தொண்டையில பிடித்து வைத்து அவனை கொண்டு வந்து காவலில் போட்டு எப்படியாவது நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும். இந்த பாரு, இந்த நேரத்தில் ஒண்ணு சொல்லவா, உன் எதிராளி முறிந்து விழுகிற பொழுது நீ ஒரு நாளும் சந்தோஷப்படாது, ஒரு நாளும் சந்தோஷப்படாது. உன் எதிராளிகள் உனக்கு விரும்பாதவர்கள், உனக்கு விரும்பத்தகாதவர்கள், உனக்கு வேண்டாதவர்கள் முறிந்து விழுகிற பொழுது அதுல சந்தோஷப்பட்டுறாது. அந்த காத்து சீக்கிரம் உன் பக்கம் அடிக்கும், சீக்கிரம் அடிக்கும். நான் கண்டவைகளை பேசுகிறேன், அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதி நாம் வாசித்துத்தான் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நம் வாழ்க்கையிலேயே நாமளே அநேகத்தை காணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்துகிறார்ன்னு சொன்னால் அது ஆச்சரியமானதொன்றுதான். மற்றவன் விழுகிற பொழுது இங்கென்று சிரியாத, மற்றவன் கண்ணீர் விடுகிற பொழுது இங்கென்று சிரியாத, மற்றவன் துக்கப்படுகிற பொழுது இங்கு சிரியாத. இந்த நாட்கள் பொல்லாதவைகள், உன் வீடு தேடி எல்லாம் வந்து சேர்ந்துவிடும். நான் நல்லதுக்கு பேசுறேன், நன்மையாக பேசுறேன், உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க பேசுறேன். அவனை பிடித்து செயல் அடையவா, அடங்க
வந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே,
எனக்கு இந்த வசனம் 31 வசனத்தை மாத்திரம் திருப்பி வாசிங்க, நான் சீக்கிரத்தில் முடிச்சிருந்தேன், என்னுடைய டைம் ஆகிவிட்டது. 31 மாத்திரம் வாசிங்க.
நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள்.
இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் பேசிட்டு நான் சீக்கிரத்தில் முடிச்சிடறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று தேவ சமூகத்திலே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நபருக்கு தகாத காரியங்கள் நடக்கிற பொழுது கர்த்தரிடத்திலே முறையிட வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட தயவு செய்து முறையிடாதீங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், துயரப்படுறான் சொன்னா அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியும். இங்க இருந்து அவன் இங்க இருந்தவங்க அதைத்தான் செய்தாங்க. அவங்க போய் நியாயம் பேசல. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் தீராத வியாதி நியாயம் பேசுவது. எல்லாம் அறிந்த ஞானிகள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுஷர்கள் என்ன, இதை கண்டு தெரியப்படுத்த வேண்டியவருக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கப்பா. உனக்கு தெரிந்த குடும்பம், உனக்கு தெரிந்த நபர் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, ஒரு பிரச்சனை சூழ்ந்து விட்டது, அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காண்டு வை, நீ தெரிய வேண்டிய அவசியமே உனக்கு இல்ல, கர்த்தருக்கு சொல்லு. ஆண்டவரே, இங்க அதைத்தான் செய்தாங்க பாருங்க. ரெண்டு பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடங்காரனா இருக்கான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் கூட. ஆனால் அங்க இருந்தவன் செய்த வேலை என்ன தெரியுமா, எஜமானுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஹலலோயா, நீ இயேசுவுக்கு தெரியப்படுத்து. தொடர்ந்து வாசிங்க. எப்பொழுது
அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல மேல் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, ஆண்டவர் முதல்ல மன்னிச்சார். இப்ப இங்க என்ன தெரியுமா சொல்ற, நான் நீ என்னிடத்தில் பெற்ற கடனை எல்லாம் திருப்பிட்டா. மூன்றாவது பகுதி இது. அதுல என்ன சொல்றாரு தெரியுமா, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, நீ என்னிடத்துல பட்ட கடன் எல்லாம் நீ என்னிடத்துல மன்னிப்பை பெற்றுவிட்டு அடுத்தவனுக்கு செய்யல பாரு, அதனால நீ என்னிடத்துல பெற்றுக் கொண்டதை எல்லாம் திருப்பிச்சா. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்திலே ஒப்பு கொடு. முன்னுக்கு பாத்தீங்கன்னா விடுதலையை பெற்ற மனுஷர்கள் இன்றைக்கு உபாதிக்கிறவருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறார்கள். விடுதலையை பெற்றனாம், ரட்சிப்பை பெற்றனாம். இந்த முழு காலத்தின் முடிவு என்ன தெரியுமா, மன்னிப்பு தான். ஆனா சம்பவங்கள் எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய நடத்தைகளும் பேச்சுகளும் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் கோபம் அடைந்து, நீங்கள் 33 வாசிங்க, 33 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர்,
நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரருக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி.
இந்த பாரு, நான் உனக்கு இறங்கியது போல நீ உடன் வேலைக்காரனுக்கு, உன்னுடன் சகோதரனுக்கு, உன்னுடன் குடும்பத்திற்கு, உன்னுடன் நண்பர்களுக்கு, உன்னுடைய சபையில இருக்கிறவர்களுக்கு நீ இறங்க வேண்டாமோ. காலங்கள் நமக்கு அநேகத்தை கற்பித்து தருகிறது. காலம் நமக்கு கற்பிக்கிறது. எவ்வளவுதான் கற்றாலும் கற்க முடியாதவர்களை நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நான் உனக்கு இறங்கினேன், கர்த்தர் எனக்கு இறங்கினார், இயேசு எனக்கு இறங்கினார், ஆண்டவர் எனக்கு இறங்கினார், நான் மற்றவனுக்கு இறங்க வேண்டாமோ. தந்தவாசிங்க,
ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவன் ஒப்பு
கொடுத்தார். 35,
நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கும் இப்படியே செய்வார் என்றார்.
நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. அவன் அவன் தன் சகோதரர்களுக்கு செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் சும்மா இல்ல. பாருங்க, சும்மா மன்னிப்பு கேட்டுட்டு போறவங்க எல்லாம் மனப்பூர்வமாய், உள்ளத்தில் இருந்து மனப்பூர்வமாக மன்னித்தால் அதுக்கு பிறகு அது உள்ளத்தில் இடம் பெறாது. இடம் பெட்டி படாதீங்கன்னுதான் நான் சொன்னேன். அது உங்களை சும்மா இருக்க விடாது, அது உங்களை அரித்தரித்து உங்களையே சாப்பிட்டுடும். மற்றவர்களை குறித்து கோபமாயே இருங்க, உங்க வாழ்க்கை சரி. மற்றவங்களை குறித்து ஏதாவது நினைச்சிட்டே இருங்க, உங்க வாழ்க்கை சரி. உள்ளாலே அதை அப்படி சாப்பிட்டுறோம், ஒரு மனிதனை உள்ளால சாப்பிட்டு. ஆனா எல்லாத்தையும் மறந்து விடுங்க, சந்தோஷமா இருக்கலாம். அது வைரம், அது உள்ளுக்கு இருக்கு, 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 இருக்கு. அதை கரைத்து கழுவி விடுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நீங்க மன்னிக்கலையா, பரமபிதா மன்னிக்க மாட்டார். முதல்ல ஜபத்துல சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் மன்னித்தால் அவரும் உங்களுக்கு மன்னிப்பார், நீங்கள் மன்னியாதிருந்தால் அவரும் உங்களுக்கு மன்னியார். மத்த யாராவது அதிகாரத்தில் பார்த்தேன் இல்லையா, வாசிச்சேன் இல்லையா. இங்க என்ன சொல்லப்படுகிற? நீங்களும் அவனவன் தன் சகோதரனுக்கு விரோதம். இந்த பாருங்க, இப்படிப்பட்ட பிரசங்கங்கள், மன்னிப்பு என்பது, மன்னிப்பை ஒருவன் மன்னிக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணுவது எல்லாம் லேசானது கிடையாது. என்றால் நாம என்ன செய்கிறோம் என்றது நமக்கு முக்கியம் இல்லையா. மன்னிங்க என்று மற்றவனை பார்த்து சொல்லுவது என்பது லேசானது கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? இப்படி மன்னியாமல் நாம் தேவனண்டை செல்ல முடியாது. பரமபிதா உங்களுக்கு அப்படியே செய்த முதல்ல உதாரிக்கிறோம், காவல்காரத்துல உன்னை கொடுப்பாரா? இதெல்லாம் என்ன பிரதர் பேசுறீங்க? எழுதியிருக்கிறது தான் நான் சொல்றேன். நான் என்ன ஏதாவது பிடிச்சி வச்சா பேசுறேன்? எழுதியிருக்கிறது தான் நான் பேசுறேன். காவல்காரன்ட்ட கொடுப்பாரா மன்னியாட்டிக்கு? பிரியமான தேவரண்டு பிள்ளைகளே, நாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், நாம் நல்ல விசுவாசிகளாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு வடிவான குடும்பங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்து இயேசு எங்களுக்கு மன்னித்தது போல அடுத்த நிமிஷம், அடுத்த நேரம், அடுத்த காலம் நாம் ஒருவரை ஒருவர் மன்னியாவிட்டால் கர்த்தர் எங்களுக்கு அப்படியே செய்வார். இயேசுவும் அப்படியே தான் எங்களுக்கு செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு உங்கள் இருதயத்தில் இருக்கிறவைகள் கரைக்கப்பட்டால் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது என்னவெனில், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் இந்த நாளிலே கரைந்தால் நல்லது, இல்லாவிட்டால் பரமபிதா அப்படியே உங்களுக்கு செய்வார், அப்படியே செய்வார். நீ மன்னியாமல் இருந்து தேவ சமூகத்தில் போயிருப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. ஒருவேளை நாம் காயப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நாம் துக்கத்துக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாக செய்தது உண்மையிலேயே நியாயமா, அதாவது அநியாயமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு, பிதாவானவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளே என்னை மன்னித்தது போல மன்னித்தேதான் ஆக வேண்டும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக.
ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா பிரியமானவர்களே? வீடுகளில் இருக்கிற நீங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள். கண்களை மூடிய வண்ணமாய் தேவனை நோக்கி மாத்திரம் பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை இன்னைக்கு பார்த்து இந்த சம்பவத்தை உங்கள் இருதயத்திலே வைத்து உங்களை ஆராய்ந்து கர்த்தருக்கு உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் அது இன்றைக்கு உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக இருக்கும். அருமையாய் கர்த்தருக்குள் நீங்கள் நன்று நித்திரை செய்து சமாதானமாய் வாழ முடியும் இல்லையோ? மறக்க முடியலையோ? மறக்க முடியலையோ? உனக்கு கொண்டு சொல்லவா, இயேசு உனக்கு மன்னித்தது போல, இயேசு உன்னை மன்னித்தது போல, இயேசு உன்னை மன்னித்தது போல, இயேசு உன்னை மன்னித்தது போல மற்றவர்களை மன்னி. நண்பர்கள், உறவுகள், உற்றார்கள், சமுதாயங்கள், சபைகள், ஊழியர்கள் எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ மன்னித்தால் பிதா தேவன் இயேசு ஆண்டவர் உன்னையும் மன்னிப்பார். இல்லாவிட்டால் அவர் உன்னை வாதிக்கிறவர் இடத்திலே ஒப்பு கொடுப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தர். ஆண்டவர் இயேசு ஆண்டவரே, நீர் மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து மறந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கர்த்தர் இயேசு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. உம்முடைய கரத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடுத்த கிழமை நாம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் எல்லா பிள்ளைகளோடும் கூட இருந்து கொரோனாவுக்கு பாதுகாத்து நல்ல சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி எல்லா பிள்ளைகளுடைய வீடுகளையும் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஹல்லேலூயா.